சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 47 அத்தியாயம். அடிகளின் அலுவல். பரதவல்லாளனை பின்தொடர்ந்து அசாத்திய அடக்கு ஒடுக்கத்துடனும் மேலுக்கு பணிவும் உண்மையில் விஷமமும் ததும்பிய விழிகளுடனும் வானகரை உச்சி மாளிகையின் முன்கூடத்தில் நுழைந்த புகாரின் பொற்கொல்லன் சங்கமனை கண்ட மாத்திரத்திலேயே வேல் வீரனான குமரன் சின்னி பிரமிப்படைந்து விட்டான் என்றால் அதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. வந்தவன் வேஷத்துக்கும் தொழிலுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாதிருந்தாலும் வந்தவுடன் சங்கமனும் பிரம்மானந்தரும் செய்து கொண்ட பரஸ்பர மரியாதையாலும் இவன் யாராயிருந்தாலும் பொற்கொல்லன் அல்ல என்ற முடிவுக்கு வந்த குமரன் சென்னிக்கு பிரம்மானந்தர் சங்கமனை கேட்ட கேள்விகளும் சங்கமன் சொன்ன பதில்களும் பிரமிப்பை மட்டுமின்றி வியப்பையும் சேர்த்து அளித்தன. கையில் நிறுவை கருவியும் சாமணமும் அடக்கிய பேழையுடனும் கழுத்தில் ஆரத்துடனும் காதில் சிறந்த கடுக்கண்களுடனும் காட்சியளிக்க வேண்டிய பொற்கொல்லன் இடையில் காஷாயம் கட்டி மேலேயும் பிரம்மானந்தரைப் போலவே ஒரு முழம் காஷாய துண்டை போட்டுக்கொண்டு சிரமுண்டத்துடன் மாளிகை முன்கூடத்தில் நுழைந்த மாத்திரத்தில் அடிகள் வரவேண்டும் வரவேண்டும் என்று பிரம்மானந்தர் அவரை எதிர்கொண்டு அழைத்ததன்றி தமக்கு எதிரில் உள்ள ஆசனத்தில் அமர்த்தவும் செய்தார். வந்த துறவியும் கையில் மடித்து வைத்திருந்த இரண்டு வெள்ளை துணிகளை விரித்து பிரம்மானந்தர் கையில் போட்டு தலை தாழ்த்தினார். இந்த மரியாதையின் விளைவாக வந்த துறவி பௌத்த மதத்தையோ சமண மதத்தையோ சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதை ஊகித்துக் கொண்ட குமரன் சென்னி மட்டுமன்றி பரதவள்ளாளனும் திகைக்கும்படியாக இரண்டு துறவிகளுக்கும் சம்பாஷணை துவங்கலாயிற்று. நமது கையில் மிகுந்த பணிவுடன் சமர்ப்பிக்கப்பட்ட வெள்ளை துணி இரண்டையும் விரல்களால் தடவி பார்த்த பிரம்மானந்தர்,
அடிகளே, சட்டையும் தோற்கடிக்கும் வழுவழுப்பும் இந்த ஆடைக்கு இருக்கிறதே, இது தாங்களே செய்ததோ
என்று வினவினார். நேராக பதில் சொல்லாத சமண துறவி சிறிது வெட்கப்படுபவர் போல பாசாங்கு செய்து, என்னை கண்டால் அடிகளுக்கு எப்பொழுதும் கேலிதான். ஏதோ தெரிந்த வரையில் செய்திருக்கின்றேன். அதுவும் அடிகளின் மாசு மறுவற்ற பேருடலில் முரட்டு துணி பட்டால் தாங்காது என்பதற்காக கொஞ்சம் மெல்லிய நூழிலைகளிலேயே தரையில் செலுத்தினேன். அந்த மேனிக்கு இந்த துணி மிகவும் பொருத்தமாக இருக்கும். கொஞ்சம் காவி மட்டும்தான் அடிகள் சேர்க்க வேண்டியது என்றார் குரலில் பணிவை காட்டி, ஆனால் சொற்களில் விஷமத்தை ஓட்டி. குமரன் சென்னிக்கும் பரத வள்ளாளனுக்கும் பொற்கொல்லன் பதில் வேடிக்கையாகவே இருந்ததால் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஒரு வினாடி பார்த்து கொண்டனர். அடுத்தபடி பிரம்மானந்தர் கண்களை சந்தித்த குமரன் சென்னியின் கண்களில், இவர் யார், பொற்கொள்ளரா, வெறும் துறவியா என்று கேள்விகள் திட்டமாகவே எழுந்து நின்றாலும் அதை கவனிக்காதவர் போலவே பிரம்மானந்தர் வந்த அடிகளோடு மேற்கொண்டு பேச்சை தொடுத்து,
இத்தனை அழகாகவும் இழைகள் ஒன்றன் மேல் ஒன்று முரண்டு படுக்காமலும் முடிச்சுக்கள் இல்லாமலும் ஆடை தயாரிக்கும் வல்லவர் அடிகளை தவிர புகாரில் வேறு யார் இருக்க முடியும்? ஆனால் பளிச்சென்று இருக்கும் இந்த வெள்ளை ஆடியை காவியேற்றி நாசம் செய்ய எனக்கு இஷ்டமில்லை. ஆகையால் இது அடிகளே வைத்துக் கொள்வது நல்லது
என்று சொல்லி துணிகள் இரண்டையும் வந்தவரிடம் திருப்பி கொடுத்தார். பிரம்மானந்தர் பேச்சை தட்ட முடியாததால் துணிகளை திரும்ப வாங்கி கொண்ட சமண துறவியின் விழிகளில் மெல்ல மெல்ல சந்தேக சாயை படர்ந்தது. இதை ஏன் திருப்பி கொடுத்து விட்டீர்கள் அடிகளே என்று சந்தேகம் குரலிலும் பிரதிபலிக்க கேட்டார் சமண துறவி.
நான் காஷாயத்தை விட்டு வேறெதுவும் அணிந்து வழக்கமில்லை
என்றார் பிரம்மானந்தர். காவியேற்றி கொள்ளலாம் என்றுதான் சொன்னேனே என்று மீண்டும் வற்புறுத்தினார் சமண துறவி.
காவியேற்றி இத்தனை நல்ல ஆடியை கடுக்க எனக்கு இஷ்டமில்லை என்று ஏற்கனவே சொல்லவில்லையா?
காவியேற்றுவது கெடுப்பதாகுமா? காவி துறவரத்தின் அடையாளம் அல்லவா?
துறவரத்தின் அடையாளமே தவிர அழகின் அடையாளம் அல்லவே.
அழகை பற்றி நமக்கு என்ன கவலை?
நமக்கு என்று எதற்காக சொல்கின்றீர்? எனக்கு வேண்டுமானால் வயதாகிவிட்டது. அடிகள் வாலிப வயதுதானே.
ஆனால்
அந்த காஷாயத்தை களைந்து விட்டு இந்த வெள்ளை ஆடையை அணிந்து கொள்ளுங்கள்.
பிரம்மானந்தரின் இந்த பதிலை கேட்ட பரதவள்ளாளனும் குமரன் சென்னியும் திகைத்து போய்விட்டார்கள். என்றாலும் சமணத்துறவி மட்டும் எள்ளளவும் அசையாமல் தீர்க்காலோசனை தவழ்ந்த கண்களை பிரம்மானந்தர் மீது நாட்டியதன்றி, இந்த புது வேஷம் எதற்கடிகளே என்று கேட்கவும் செய்தார்.
புகாரின் பொற்கொள்ளர் காவி அணிந்து துறவியாக சென்றால் அவர் பொற்கொள்ளர் என்று யார் நம்புவார்கள்
என்று வினவினார் பிரம்மானந்தர். துறவரத்துக்கும் பூர்வாசிரமம் இருக்காதா? ஆதியின் பழகிய தொழில்கள் துறவரத்தில் மறந்துவிடுமா? துறவரம் பூண்ட பின்புதானே அடிகளுக்கு அந்த மகர கண்டிகையை செய்து கொடுத்தேன். அடிகள் பூர்வாசிரமத்தில் சிற்ப தொழிலை செய்யவில்லையா? அடிகளுக்கு வாழ்வீச்சு சிற்ப தொழில் இரு கலைகளும் தெரியும். அடியவனுக்கு அணி செய்தல் துணி நெய்தல் இவற்றோடு அடிகள் கற்பித்த போர் தொழிலும் தெரியும். துறவரம் தொழில்களை அழித்து விடுமா என்ன என்ற பதிலுக்கு கேட்டார் சமண துறவி.
நன்றாக சொன்னீர்கள். துறவரமா தொழில்களை மறக்கடிக்கும்? துறவரம் மேற்கொண்டால் புதிது புதிதாக எத்தனை தொழில்கள் ஏற்பட்டு விடுகின்றன, எத்தனை தொழில்களை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விடுகிறது. அதற்காக சொல்லவில்லை அடிகளே. உங்களுக்கு நிகரான பொற்கொள்ளர் புகாரில் என்ன சோழ மண்டலத்திலேயே இல்லை என்பது எனக்கு தெரியுமானால் காவியுடன் அடிகள் பொற்கொளராக பணிபுரிய செல்வது மிகவும் கடினம். நுழைய வேண்டிய இடம் அத்தனை கடுபடியானது. அடிகள் உண்மையில் யார் என்று தெரிந்துவிட்டாள் என்று பிரம்மானந்தரை இடைமறித்த சமணத்துறவி, தெரிந்து விட்டால் உயிர் போய்விடும், அவ்வளவுதானே என்று கேட்டார். அடிகளின் உயிர் போவதை பற்றி அடியவன் கவலைப்படவில்லை என்றார் பிரம்மானந்தர். பின் எதை பற்றி கவலைப்படுகின்றீர்கள்? திட்டம் குழைந்துவிட்டால் நாட்டின் பிற்காலம் சீர்குலைந்துவிடும், அதற்காகத்தான் கவலைப்படுகின்றேன்.
சமணத்துறவி நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு மெல்ல தலையை நிமிர்த்தி பிரம்மானந்தரை நோக்கினார். பிரம்மானந்தர் முகத்தில் கவலை பெரிதும் படர்ந்திருப்பதைக் கண்டு பெருமூச்சு ஒன்றை விட்டு சொன்னார். அடிகள் சொன்னது எதையும் இதுவரை தட்டியதில்லை. துறவியாக பணித்தீர்கள், துறவியானேன். மேற்கில் செல்ல சொன்னீர்கள், சென்றேன். மீண்டும் புகாருக்கு வந்து பொற்கொள்ளர் தொழில் செய்ய உத்தரவு வந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை. புகார் வந்தேன், சங்கம பொற்கொள்ள நானேன். இதுவரை மனம் பல பற்றுதல்களில் ஈடுபட்டு சிக்கி தவித்திருக்கிறது. போதாததற்கு துறவர் அடையாளத்தையும் நீக்க சொல்கின்றீர்களே, இதைத்தான் என்னால் சகிக்க முடியவில்லை என்று சமணத்துறவி அப்படி சொன்ன போது அவர் குரலில் ஓரளவு சங்கடமும் ஏக்கமும் கலந்து தாண்டவமாடியதை கவனித்த பிரம்மானந்தர் சில வினாடிகள் ஏதோ யோசித்து விட்டு சொன்னார்,
அடிகளுக்கு துறவரத்தில் உள்ள பற்று அடியவன் அறியாதது அல்ல, துறவரும் பெரிதும் உள்ளத்தை பொறுத்தது, ஆடையை பொறுத்தது அல்ல. ஆடையில் ஏற்படும் சில மாறுதல், அதுவும் சில நாட்களுக்கு ஏற்படும் மாறுதல், நாட்டுக்கு நன்மை பயக்குமானால் அதை செய்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. நாட்டின் நிலை பயங்கர பாதையில் சென்று கொண்டிருப்பதை அடியவன் உணர்த்த தேவையில்லை.
அதுதான் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதே என்றார் சமணத்துறவி.
அப்படியானால் சங்கமரின் உதவி கிடைக்குமா?
அடிமை காத்திருக்கின்றேன். இருப்பினும் காஷாயத்தை நீக்காமலே காரியத்தை முடிக்க முடியும் என்பது அடியவன் துணிவு. இவ்விதம் சமணத்துறவி மெல்ல தமது வேஷத்தை நாட்டுக்காக சில நாள் தியாகம் செய்ய முன்வந்தவுடன் நன்றி ததும்பும் கண்களை அவர் மீது நாட்டிய பிரம்மானந்தர் குமரன் சென்னியை நோக்கி,
சென்னி, சங்கமரி நீ அறிய மாட்டாய், ஆனால் அவர் உன்னை அறிவார். இந்த சோழ மண்டலத்தில் அடிகளைப் போல் அணி செய்யும் திறன் வாய்ந்தவர்களோ, நவரத்தினங்களின் மதிப்பை திட்டமாக போடுபவர்களோ யாருமே கிடையாது. அவர் தற்சமயம் தங்கும் இடத்தை இன்று வல்லாளன் பார்த்திருப்பதால் இனி அவரை இங்கு வரவழைப்பதும் நமக்கு மிக எளிது. ஆகவே அவரை கொண்டுதான் நாம் டைபீரியஸின் நோக்கத்தை அறிய வேண்டும்
என்று கூறிவிட்டு பொற்கொள்ளருக்காக திரும்பி,
சோழர் படை உப தலைவருக்கு ஏற்பட்ட கதி அடிகளுக்கு தெரியும் அல்லவா
என்று வினவினார். தெரியும் என்றார் சமண பொற்கொள்ளர்.
இளம் சழியன்
யவன நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்.
ஆம், அதனால் சோழர் படைகளை சரியாக நடத்தி வெற்றி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவனை நாடு இழந்து நிற்கிறது.
ஆம்,
படைத்தலைவர் இல்லாத சமயத்தில் போர் மூண்டால் நாடு அழிந்துவிடும்.
ஏன் அடிகளே, வேறு படைத்தலைவர்களே நாட்டில் இல்லையா?
இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அனைவரும் இருங்கோவிலின் பக்கத்தில் இருக்கிறார்கள். வேளிர்கள் வேளிர் குலத்தானுக்குத்தானே உதவுவார்கள். அடிகளே, அப்படி உதவியிராவிட்டால் விளம்சல் சென்னி உயிரிழக்க நேரிட்டிருக்குமா? அல்லது
கரிகாலர் அனாதியாக நாட்டில் அலையத்தான் நேரிடுமா என்கின்றீர்கள்? அப்படித்தானே.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.